لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون انما يريد الشيطان ان يوقع بينكم العداوه والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاه فهل انتم منتهون صدق الله العظيم அனைத்து புகழும் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை பயந்து நடக்கும்படி முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறார். அந்த படைப்பினங்களில் சில படைப்பினங்கள் எங்களுடைய கண்களுக்கு தென்படுகின்றன. அதே போன்று எங்களால் பார்க்க முடியாத பலவிதமான படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்துதான் வைத்திருக்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படியான அனைத்து படைப்பினங்களிலும் அல்லாஹு தஆலா எங்களை தான் சிறப்புக்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறார். எங்களை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பினங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மனிதர்களை தான் நாம் சிறப்பானவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மக்களை நாம் சங்கைப்படுத்தியிருக்கிறோம். ஆதமுடைய குழந்தைகளை சிறப்பானவர்களாக ஆகியிருக்கிறோம். அந்த ஆயத்துடைய தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் படைத்த அதிகமான படைப்பினங்களை விடவும் இந்த மனிதர்களை தான் சிறப்புக்குரியவர்களாக ஆகியிருக்கிறோம் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை தான் சங்கையான சிறப்பான படைப்பாக படைத்திருக்கிறார். ஏனைய படைப்பினங்களை விடவும் மனிதர்கள் சிறப்பானவர்களாக ஆகுவதற்கு பல காரணங்கள், எங்களை பல காரணங்களை வைத்து அல்லாஹ் சிறப்புக்குரியவர்களாக ஆகியிருக்கிறார். அதில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான், அல்லாஹ் மனிதர்களாகி எங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறான், அக்கலை தந்திருக்கிறான், மிருகங்களுக்கு இல்லாத, பறவைகளுக்கு இல்லாத புத்தியை அல்லாஹ் மனிதர்களாகி எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த அறிவை வைத்து, இந்த புத்தியை வைத்து மனிதன் மிருகங்களை விடவும் பறவைகளை விடவும் சிறப்பானவர்களாக ஆகிவிடுகின்றான்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் புத்தியை பயன்படுத்தும் பொழுது அவன் சிறப்பானவன். ஏனென்றால் இந்த புத்தியை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனால் லாபம் எது நஷ்டம் எது என்பதை விளங்கிக் கொள்ளலாம், தனக்கு நலவு எது கெடுதி எது என்பதை மனிதனால் விளங்க முடியும். இந்த மனிதன் புத்தியை பயன்படுத்த தவறிவிடுகிறானோ அவனால் அவனுக்கு லாபம் எது நஷ்டம் எது என்பதை விளங்கிக் கொள்ள முடியாது, கெடுதி நலவு எதில் இருக்கிறது என்பதை அந்த மனிதனால் விளங்க முடியாது. அவன் மிகவும் கேவலமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான், ஏன் மிருகங்களுக்கு சமமானவனாக மாறிவிடுகிறான். அது மட்டுமல்ல, மிருகத்தை விடவும் கேவலமானவனாக மாறுகிறான். மனிதன் மனிதனுக்குரிய சிறப்பை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தி சீராக செயல்பட வேண்டும். மனிதன் புத்தியை சீராக செயல்படுத்தும் காலம் எல்லாம் அவனை யாராலும் கேவலப்படுத்த முடியாது. இதனால் தான் இஸ்லாத்தினுடைய விரோதிகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இதனை விளங்கியதனால தான் இந்த மனிதர்களின் புத்தியை கலட்ட வேண்டும் என்ற விடயத்தில் முயற்சி செய்தார்கள். இந்த சமூகத்தின் புத்தியை எப்படி கலட்டி எடுக்கலாம், அதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் போதை பொருட்களை. அதற்கு அடிமையாகிய சமூகம் இன்று புத்தியை பறிகொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அதற்கு அடிமையாகிய சமூகம் கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போதை பொருள் பாவனை என்பது இஸ்லாத்தில் மட்டுமல்ல, அது மனிதாபிமானத்துக்கு முரணான ஒன்று. ஆகராவில் மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு நஷ்டம், துன்யாவிலும் பலவிதமான நஷ்டத்தை அவன் சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இந்த போதை பொருட்கள் பாவனை பற்றி மனிதனுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. மூடி மறைத்து பேசவில்லை. அந்த காலத்தில் மக்கள் இதில் மிகவும் மூழ்கி கடந்ததனால் கட்டம் கட்டமாக இதனை தடை செய்தது இஸ்லாம். அந்த தொடரில் கடைசியாக வந்த ஆயத் மிக தெளிவான நஷ்டங்களை சொல்லிவிட்டது. இந்த போதை பொருள் பாவனையினால் மனிதனுக்கு என்ன தீங்கு என்பதை மிக தெளிவாக குர்ஆன் பேசுகிறது. يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام மதுபானம் போதை பொருள் பாவனை இதனை பற்றி இந்த ஆயத்தின் தொடரில் அல்லாஹ் எத்தனையோ தீங்குகளை சொல்லுகிறான். அதில் முதலாவது குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தை ரிஜ்ஸுன், இது ஒரு அசுத்தம், இது உட்கொள்ளுவதற்கு தகுதியான ஒன்றல்ல. போதை பொருள் என்றால் அது அசுத்தமானதாகத்தான் இருக்கு. அசுத்தமானதை இஸ்லாம் உணவாக உட்கொள்ள அனுமதிக்கவில்லை. அசுத்தமானவைகள் அனைத்துமே இஸ்லாத்தில் ஹராமானதுதான். முதல் வார்த்தை சொல்லுகிறது குர்ஆன், போதை பொருள் என்பது மதுபானம் என்பது அசுத்தமான ஒன்று. மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வெறுப்பை எப்படி ஏற்படுத்துகிறார்? இரண்டாவது வார்த்தை மின் அமலி ஷைத்தான். இது நல்லவங்க செய்யற வேலை இல்ல. நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இந்த பாவனையில் ஈடுபட மாட்டார்கள். ஏண்டா இது ஷைத்தானுடைய செயல்பாடு. மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயல்பாடு. நல்லவங்க செய்யறதல்ல. யாரெல்லாம் இந்த பாவனையில் இருக்கிறார்களோ ஷைத்தானுடைய செயல்பாட்டில் இருக்கிறார்கள். நான் சொல்லுகின்ற வார்த்தை அல்ல, குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தை. மூன்றாவது ஃபஜ்தனிபூஹு, தெளிவாக சொல்லுகிறான் அல்லாஹ். ஒளித்து மறைத்து சொல்லவில்லை, மூடி சொல்லவில்லை, தெளிவாக சொல்லுகிறான் இதனை நீங்கள் விட்டு விடுங்கள். இந்த பாவனை உங்களிடம் இருக்கத்தகாத ஒன்று. நான்காவது லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். போதை பொருள் பாவனை உள்ளவன் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் வெற்றி பெற மாட்டான். துன்யாவிலும் அவனுக்கு தோல்விதான், ஆகராவிலும் அவர் தோல்வி அடைவார். குர்ஆன் சொல்லுகிறது வெற்றி வேண்டுமா, இந்த பாவனை இருக்கக்கூடாது. அடுத்த ஆயத் இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூக்கிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் கம்ரி வல் மைசிர். இது ஷைத்தானுடைய செயல்பாடு. இதனை பாவிக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் ஷைத்தான் தான் ஓடுகிறார். சிலர் சொல்லுவார்கள், அதெல்லாம் உட்டுக்கொள்ள இயலாதுங்களால, அந்த பாவனை இல்லாம இருக்க கஷ்டமா இருக்குது. இது யாரு போடுற யோசனை? ஷைத்தான் போடுற யோசனை. ஷைத்தானுக்குத்தான் அவர்கள் வழிபடுகிறார்கள். எதுக்காக போடுகிறான் இந்த சிந்தனைய? ஐயோ கேபைன குமுல் அதாவத்தவல் பகுமா, அவங்களுக்கு இடையில புரட்சினைய, விரோதத்தையும் குரோதத்தையும் சண்டையையும் சச்சரவையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். குடிச்சிட்டு வாரவரை அவருடைய வீட்டுக்குள்ள போனா என்ன நிலைமைன்னு எல்லாருக்கும் தெரியும். சந்தோஷமா அன்னைக்கு ராவு இரவு கழிப்பாங்களா குடும்பம்? புரட்சினைதான். இதனாலதான் ஷைத்தான் அந்த சிந்தனையை போடுறான். வயசுத்தக்கும் அன்றிக்கிறில்லாகி வாணிஸ்வலா, இந்த பாவனைய இதனை பாவிக்கும்படி ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்துல சிந்தனையை போடுறதனுடைய இன்னும் ஒரு நோக்கம், எங்களை பள்ளியை விட்டும் தூரமாக்கணும், தொழுகையை விட்டும் எங்களை தடுக்க வேண்டும், அல்லாஹுவின் சிந்தனையை விட்டும் எங்களை தடுக்க வேண்டும் என்பதுதான். இப்படியான ஆட்கள்கிட்ட போய் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. எத்தனை தடவை போய் கூப்பிடுற வாராங்க இல்லையே, ஆச்சரியப்படவான அவங்க வரமாட்டாங்க. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்கள் ஷைத்தானுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போதை பொருள் பாவனை உள்ளவர்கள் பள்ளிக்கு வருவது மிகவும் சிரமம். வந்தாலும் பள்ளிக்கு நேரம் கொடுக்கிறது கஷ்டம், எப்படா வெளியே போறேன் தான் இருப்பார். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எவ்வளவெல்லாம் சொல்லியாச்சு, இதற்கு பிறகும் நீங்க தவிர்த்து கொள்ள மாட்டீங்களா? எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியாச்சு, பண்ற மாதிரி சொல்லியாச்சு, தெளிவா சொல்லியாச்சு, இதுக்கு பிறகும் நீங்க விட மாட்டீங்களா? அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். இந்த பாவனையை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா? அல்லாஹுவின் நல்லடியார்களே, போதை பொருள் பாவனை என்பது எங்களுக்கு தகாத ஒன்று, கலிமா சொன்னவர்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒன்று. குர்ஆன் கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறது, ஹதீஸில் கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது. துன்யா ஒரு புறம் விட்டு விடுவோம், துன்யால எங்களுக்கு கிடைக்கிற நஷ்டங்களை ஒரு புறமா தள்ளுவோம், எங்களோட ஆகரா மிகவும் நஷ்டத்துக்குரியதாக மாறிடும்.
எதிரிமா
போதை பொருள் பாவனையில் உள்ளவர்கள், மது பிரியர்கள், இப்படியானவர்களிட இஸ்லாமே கேள்விக்குறிதார். அவர்களின் ஈமான் பூர்த்தியான ஈமான் அல்ல, அவர்களுடைய இஸ்லாம் பூர்த்தியான இஸ்லாம் அல்ல.
தெரியுமா, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுடைய பயணத்துக்கு மியராஜ் சென்றார்கள். மியராஜ பத்தி நாங்க எல்லாரும் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம்.
மியராஜுடைய பயணத்தில் பல ஆச்சரியமான நிகழ்வுகள். இந்த பயணத்தில்
அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு ஒரு தட்டில ரெண்டு பாத்திரம் முன்வைக்கப்பட்டுச்சு,
ரெண்டு குவளைகள்.
அதுல ஒன்றுல பால், இன்னும் ஒன்றுல மதுபானம்.
இது முன்வைக்கப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பால் உள்ள குவளையை எடுத்து அருந்திட்டு வச்சாங்க.
மதுபானத்தை எடுக்கல, பால் உள்ளதை எடுத்து அருந்திட்டு வச்சாங்க.
சொல்லப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு,
நீங்க பாலை குடிக்காம மதுபானம் இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து ஒரு மிடர் குடித்திருப்பீர்கள் என்றால் லகவத் உம்மத்துக்க, உங்களோட உம்மத்தை நாசத்துக்கு ஆளாக இருப்பார்கள். மதுபானம் என்பது எங்களோட நாசத்துக்கு தான், அழிவுக்கு தான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, நீங்க அடுத்த பாத்திரத்தில் இருந்து ஒரு மிடர் குடித்திருப்பீர்கள் என்றால் உங்களோட உம்மத்தே ஹலாக்காக இருக்கு.
பயங்கரமான சோதனையை சந்தித்திருப்பார்கள். அதனுடைய தொடர்ல தொடர்ந்தும் அந்த சம்பவத்தை எழுதுறாங்க இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலை. அதுல சொல்றாங்க, எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானம் இருந்த அந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு மிடர் குடித்திருப்பீர்கள், குடித்திருப்பார்கள் என்றால் உங்களோட உம்மத்தில முஸ்லிம்கள் குறைவாகத்தான் இருந்திருப்பார்கள்.
அதிகமானவர்கள் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்களாகத்தான் மாறியிருப்பார்கள்.
ஏனென்றால் மதுபானத்துக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு கிடையாது.
இந்த சம்பவத்தின் தொடரில் உலமாக்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், இந்த போதை பொருள் பாவனை உள்ளவர்கள் பூர்த்தியான ஒரு பரிபூரண முஸ்லிமாக இருக்க முடியாது. அவருடைய இஸ்லாமும் ஈமானும் கேள்விக்குறிதான்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முத்மின். விபச்சாரம் செய்யக்கூடியவர் அவர் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் முஃமின் இல்ல, அவருடைய ஈமான் கலட்டப்படுகிறது.
அவருடைய ஈமான் கலட்டி எடுக்கப்படுகிறது அந்த பாவமான செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது.
அதுக்கு பிறகுதான் ஈமான் அவரோட வந்து சேர்ந்து கொள்ளும்.
களவெடுக்கக்கூடியவர் களவெடுக்கும் பொழுது ஈமான் இல்லாத நிலையில தான் களவெடுப்பார். ஈமான்
இருக்கிற நிலையில யாரும் களவெடுக்க மாட்டான்.
களவெடுக்கிறாரா, அவருடைய ஈமான் கலட்டப்படுகிறது. மதுபானம் அருந்தக்கூடியவர் ஈமான் உள்ள நிலையில மதுபானம் அருந்த மாட்டார். அந்த நேரத்தில் அவருடைய ஈமான் கலட்டப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நிலையில மௌத்து வந்தா எங்க ஆகிராட நிலைமை என்ன? ஈமானே இல்லாம அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி வரும். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த போதை பொருள் பாவனை என்பது மிகவும் பயங்கரமானது. எங்களை ஈமானை விட்டு வெளியாக்கிவிடும், இஸ்லாத்தை விட்டு எங்களை வெளியாக்கிவிடும். குர்ஆன் மதுபானம் மட்டும்தானே குர்ஆன்ல வந்திருக்குது? இல்ல, போதையை ஏற்படுத்துகின்ற எல்லாமே அதனை நாங்க சாப்பிடுறது பாவிக்கிறது ஹராம். போதையை ஏற்படுத்துகின்ற எல்லாம் ஹராம். புதிய புதிய பெயர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லா பெயரையும் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, என்னை விட நீங்க அறிந்தவர்களாக இருப்பீர்கள். எந்த பெயர்கள் மாறுபடுவதனால இஸ்லாத்தில் உள்ள சட்டம் மாறாது. புதிய புதிய பெயர்கள் வரும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்துற எதுவாக இருந்தாலும் அது ஹராம் தான். அது சாராயமாக இருக்கணும்ன்ற தேவையில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போதை பொருள் கூடுதலாக பாவிக்கிறது தான் கூடாது, கொஞ்சமா பாவிச்சுக் கொள்ளலாம் என்பதல்ல. நாங்க ஒரு மிடரு தான் குடிக்கிறோம், ஒரு டம் தான், கொஞ்சமா வாய்க்கு கீழால வச்சு கொள்றோம், கொஞ்சமா எடுத்து நாக்குக்கு இடையில வச்சு கொள்றோம், இது ஆகும் நினைக்க வேணாம். நாங்க பாவிக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் ஹராம் ஹராம் தான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை கூடுதலா பாவிக்கிறதுனால போதை வருமோ அதுல கொஞ்சமா பாவிக்கிறதும் ஹராம் தான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோக்கங்கள் வேறுபடுவதனால ஹராத்த ஹலாம் ஹலாலா கேளாது. எனக்கு கவலை தாங்கலாம், வேற வழி இல்லாம குடிக்கிறேன், இஸ்லாம் அதுக்கு அனுமதிக்கல. நாங்க எல்லா நேரமும் குடிக்கிறல்ல, விசேஷ வைபவங்கள், கல்யாண ஊடுகள் வருகிறது, ராவுராவா முழிச்சு கொண்டு தேவையில்லாத பாவனைகள், இஸ்லாம் இதுக்கு அனுமதி தரல. நாங்க சுற்றுலா பயணங்களுக்கு சென்றால் அங்க மட்டும் பாவிக்கிறோம், இஸ்லாம் இதுக்கு அனுமதி தரல. நிலைமைகள் மாறுபடுவதனால், நோக்கங்கள் வித்தியாசப்படுவதனால் பாவிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஒன்று ஹராமாக்கினா அது ஹராம் தான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுவாக இருந்தாலும் சரி, அது தூள், அது போன்ற என்ன என்ன அடிப்படையில் உள்ளதாக இருந்தாலும் சரி, ஒருபடி முன்னேறி பாவிக்கிறது, ஒருபடி முன்னேறி எங்கட கலிமா சொன்னவர்கள் விற்பனையாளர்களாக மாறிவிட்டார்கள். போதை பொருள் விற்பனையாளர்கள், இவருக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்க முடியுமா? இவருடைய கலிமாவுடைய நிலைமை என்ன? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌபா செய்வோம், உண்மையான தௌபா செய்வோம். போதை பொருள் என்பது எங்களுடைய துன்யாவையும் கருக்கிவிடும், ஆகராவையும் அடியோடு இல்லாமலாக்கிவிடும். பழக்கப்பட்டுட்டோம், இதை விட்டுக்கொள்ள இயலாது அப்படின்னு யாருக்கும் சொல்ல இயலா. அப்படி சொன்னா அது அவருடைய ஈமான்ல உள்ள குறைபாடு. யாருக்கு இந்த பாவத்தை உட இயலாண்டு இருக்குதோ அவருடைய ஈமான் கேள்விக்குறி. ஏனென்றா எங்களை விட பழக்கத்துல பல மடங்கு கூடியவர்கள், அவர்களுக்கு தான் இந்த சட்டம் இறங்கிச்சு. போதை பொருள் ஹராம் என்ற சட்டம் இறங்கிச்சு. இறங்கின நேரத்தில் அந்த காலத்தில் உள்ளவர்கள் மதுப்பிரியர்களாக இருந்தார்கள். ஆனா இதை விடுறது அவங்களுக்கு ஒரு சிரமமா இருக்குல்ல. என்ன உள்ளத்துல ஈமான். ஹஸ்ஸானுபுனு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரும் கவிஞர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு அந்த காலத்துல கவிதைகள்லையும் போர் நடக்கும். இஸ்லாத்துக்கு எதிராக ஒருவர் கவிதை சொல்ல, இங்கால் உள்ள கவிஞர்கள் அதுக்கு எதிராக கவிதை பாடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸானுபுனு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏவி வைத்திருந்தார்கள். கவிதை ஒரு மிம்பரை அடித்து கொடுத்தார்கள், உங்களோட கவிதையால நீங்க போராடுங்க. இந்த ஹஸ்ஸானுபுனு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆரம்ப காலம் எப்படி, எந்த அளவு ஒரு மது பிரியராக இருந்தார் என்றால், அவர் அவருடைய கவிதைகளில் சொல்லுவார், நான் எந்த அளவு மது எனக்கு விருப்பமானது என்றால், நான் மரணித்தால் என்னை அடக்குகின்ற பூமி எப்படியான பூமியாக இருக்கணும்டா, அந்த இடத்துல மக்கள் வந்து மதுபானம் அருந்தி செல்லுகின்ற பூமியா இருக்கணும், மதுபானம் கொட்டப்படுகின்ற பூமியா இருக்கணும். ஏண்டா நான் மண்ணுக்குள்ளால போனாலும் இந்த வாசத்தை நுகர்ந்து கொண்டுதான் இருக்கணும், அங்கேயும் இதனுடைய வாசம் இல்லாம இதோட ஒரு தொடர்பு இல்லாம எனக்கு இருக்கலாதே. இந்த அளவு சொன்னவர் தான் ஹஸ்ஸானுபுனு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. கலிமாவை சொன்னாரு, ஈமான் உள்ளத்துல வந்துச்சு, தன்னை மாற்றிக் கொண்டார். ரோமர்களுக்கு எழுதிய கவிதைகளில் சொல்லுகிறார், எனக்கு இந்த உலகத்தில் ஆக விருப்பமான ஒன்று இருக்கும் என்றால், இஸ்லாத்தின் எதிரிகளோடு போராடி யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்படுவதுதான் எனக்கு இந்த உலகத்தில் விருப்பம். இதை தவிர எனக்கு விருப்பமான ஒன்றும் இல்லை. ஒரு மனிதன் நிலைமையை மாற்றதுக்கு சாட்டுகள் சொல்ல முடியாது. இவ்வளவு பயங்கரமான நிலையில் இருந்த ஒருவர் தன்னை மிக இலகுவாக மாற்றி இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்ல முடியும் என்றால், நாம் எங்களை மாற்றுவதற்கு எத்தனை சாட்டுகள் சொல்லுகிறோம். உண்மையான காரணம் என்னவென்றால், உள்ளத்தில் ஈமான் இல்லை. ஈமான் உள்ளவர்கள் அந்த வார்த்தையை பாவிக்க முடியாது. எங்களுக்கு உடையலாது, பழக்கப்பட்டுட்டோம், பாவிக்காம குடிக்காம தூக்கம் போகுதில்லை. நாங்க வேலையில் இருந்து வந்தா அந்த கலை பாடுறதா இருந்தா நாங்க கொஞ்சமாவது குடிக்கணும், கொஞ்சமாவது பாவிக்கணும். ஈமான் இல்லாதவர்கள்ட்ட பேச்சு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியோடு இல்லாமலாக்குவோம், அடியோடு இல்லாமலாக்குவோம். வாலிபர்களை மட்டும் குற்றம் சொல்லி தப்ப முடியாது. அவர்களுடைய பொறுப்புதாரிகள், அவர்களின் பெற்றார்கள் இதற்குரிய மிக பெரும் பொறுப்புதாரிகள் என்பதை மறக்க வேண்டாம். பாவனையில் இருப்பவர்கள் அநேகமாக வாலிபர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களை பெற்றவர்கள் தப்பிவிட முடியாது. உங்களிடம் கியாமத்தில் கேள்வி இருக்கிறது, நாங்க சொன்னோம் அவர் கேட்கிற மாதிரி இல்ல, இப்ப என்ன அடிக்கவா ஏலும், தோளுக்கு மேல வளர்ந்துட்டாரு, இதுவெல்லாம் பெற்றோர்களால் சொல்ல முடியாத வார்த்தைகள். அது மட்டுமல்ல, உங்களுடைய பொறுப்பு உங்களோட புள்ளகளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது உங்களோட பொறுப்பு, சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது பெற்றார்கள்ட பொறுப்பு. தப்பேலாது, நாங்க ஒருக்க சொன்னோம், ரெண்டு தடவை சொன்னோம், இவன் திருந்த மாட்டான்னு விட்டுட்டு இருக்கேலாது. எனவே பெற்றார்களே, பொறுப்புதாரிகளே, குல்லுக்கும் ரா, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளையும் பார்த்து அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களோட பொறுப்பை பத்தி நாளைக்கு கேட்கப்படுவீங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட புள்ளகள் படிக்கிறன்ட்டு போறாங்க, விளையாடுறேன்ட்டு போறாங்க. எங்கட மகண்ட நண்பர்கள் யாரு, கூட்டாளி மாதிரி யாரு, யாரோடு இருக்கிறாரு, எந்த சந்தையில் இருக்கிறாரு, எந்த பஜாரில் இருக்கிறாரு, எப்படியான ஆக்களோட புழக்கம் இருக்குது, இதையெல்லாம் பார்க்கறது பெத்தவங்கட பொறுப்பு. வளர்ந்துட்டாங்களே இதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாதே, இதுவல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேவலம் பாடசாலை மாணவர்கள் தூள் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கே கேவலமான செயல்பாடுகள். பாடசாலை மாணவர்கள பேக், அதற்குள்ளால தூள் பேக்கட், யாருக்கு சொல்றது? ஏன் எங்கட சமூகம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது? இந்த குழந்தைகளுடைய பெற்றார்கள் எந்த அளவு கவனிக்கிறார்கள்? யார் இதற்குரிய பொறுப்புதாரிகள்? எல்லா மாணவர்களும் அப்படி இந்தல்ல, எல்லா பாடசாலையிலும் அப்படி இந்தல்ல, இப்படி நடக்கிற நிகழ்வுகளும் இருக்கத்தான் செய்யும். இப்படியான செயல்பாடுகள்ல ஈடுபடுற பாடசாலை மாணவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த வயசிலிருந்தே இப்படியான பழக்கத்தில் உருவாகிறவங்க இவங்கதான் எதிர்காலத்தில் சமூகத்துடைய தலைவர்கள். இப்படி வளர்க்கப்படுவாங்கண்டா இந்த சமூகம் எங்க தள்ளப்படும் ஒரு காலத்தில்? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட இளம் சமூகத்தை முறையா வளர்க்கிறது, முறையா வழிகாட்டுறது எங்கட பொறுப்பு. ஊரினுடைய நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள். ஊருக்குள்ளால என்ன நடக்குது, இப்படியான பாவனைகள் எங்க நடக்குது, இதுகளை தட்டி கேட்கிறது தலைவர்களிட பொறுப்பு. பொறுப்பு என்ற பெயரில் இருந்து தப்பேலாதே. கியாமத்தில் எல்லா பொறுப்புதாரிகளுக்கும் கேள்வி இருக்குது. உங்களோட பொறுப்புக்கு கீழால் இருந்து வீணா போன பெரும் பட்டியலே இருக்கு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான மோசமான பாவனைகளில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். முழுமையான ஈமான உள்ளத்தில் கொண்டு வருவோம் என்றால் இவைகளுக்கு ஒரு தடை போடுவது மிக மிகவும் இலகுவாக இருக்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. அல்லாஹ் இப்படியான மோசமான பழக்கத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. போதை பொருட்கள் பாவனையில் இருந்து இந்த இஸ்லாமிய சமூகத்தையே பாதுகாப்பாயாக. அதில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. இந்த ஊரில் ஒரு தீனுடைய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இந்த ஊரில் உள்ள ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறார்கள், பெரியார்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. உலமாக்களையும் புற்பாதகளையும் கபூல் செய்து கொள்வாயாக. மதரசாக்களையும் மக்தபுகளையும் கபூல் செய்து கொள்வாயாக. தனவந்தர்களையும் தலைவர்களையும் நிர்வாகிகளையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. எத்தனையோ வார்த்தைகள் பேசுகிறோம் யா அல்லாஹ், இறுதியாக ஒரு வார்த்தை பேச இருக்கிறோம் யா அல்லாஹ், அதை எங்கட கட்டுப்பாட்டில் இருந்தா கலிமாவை சொல்லிட்டு வந்துருவோம் யா அல்லாஹ். நீதான் அந்த வார்த்தையை வெளியாக்க கூடியவன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வெளியாக்குவாயாக. எத்தனையோ இடங்களுக்கு செல்லுகிறோம் யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான இடம் எது என்று தெரியாயா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான இபாதத் எது என்று தெரியாயா அல்லாஹ். இப்படியான பள்ளி வாயில்கள் தான் உனக்கு பொருத்தம் இருந்தா இந்த இடத்துல வச்சு எங்களை ரூகளை கைப்பற்றுவாயாக. அந்த காபாதான் உனக்கு பொருத்தம் என்றிருந்தால் அங்கு அழைத்து சென்று அங்க வச்சு எங்களை ரூகளை கைப்பற்றுவாயாக. அல்லாஹுடைய பாதையில் அலைந்து திரிந்து பாடுபடுகின்ற கஷ்டுடைய உழைப்பு தான் உனக்கு பொருத்தம் என்றிருந்தால் அங்க எங்களை கூட்டிக் கொண்டு போய் அங்க வச்சு ரூகை கைப்பற்றுவாயாக. எங்களுடைய பெற்றார்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக. எத்தனையோ பெற்றார்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, ஆயுளில் பரக்க செய்தருள்வாயாக, அவர்களுக்கு சாலிகான அமல்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்பாயாக. எத்தனையோ பெற்றார்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களின் கபரை சுவனத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. ஜன்னத்துல் பிரதோஷை நசீபாக்குவாயாக. உலகத்தில் அவர்கள் செய்த தவறுகளுக்கு பூர்த்தியான மன்னிப்பை கொடுப்பாயாக. செய்த சேவைகளுக்கு பூர்த்தியான கூலியை கொடுப்பாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.